கர்த்தருடைய வசனங்களுக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த செய்தியிலே 1 கொரிந்தியர் 11:4 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்றும் பவுல் அப்போஸ்தலன் கூறியதை கற்றுக்கொண்டோம். மேலும் ஜெபம் பண்ணும்போது ஆண்கள் தலை மூடிக்கொள்ளக் கூடாது. அவ்வாறு செய்வோம் என்றால் நாம் கனவீனப்படுத்துகிறோம் என்பதை பவுல் கூறுகிறார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் அதனைத் தொடர்ந்து 1 கொரிந்தியர் 11:5-19 வரை கற்றுக்கொள்வோமா? இந்த பாடத்திலே பெண்கள் முக்காடிட்டுக் கொள்ளுதல் குறித்து பவுல் என்ன கூறுகிறார்? முக்காடிடுதல் எதை வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது எது? வேதத்தில் பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக தோன்றிய பெண்கள் யார் யார் மற்றும் தேவ பக்தியுள்ள பெண்கள் யார் யார் என்பதை கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
கிறிஸ்துக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 1 கொரிந்தியர் 11:5 சிந்திக்க போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் பவுல் அப்போஸ்தலன் கூறியதை கவனித்தோம். அது மட்டுமல்ல, ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்கள் தலையை மூடிக்கொள்ளக்கூடாது, அவ்வாறு செய்வோம் என்றால் நாம் கனவீனப்படுத்துகிறோம் என்பதை பவுல் கூறினார். இன்று நாம் 1 கொரிந்தியர் 11:5-19 வரைக்கும் சிந்திக்கப் போகிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 11:5, ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்கிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிறைக்கப்பட்டது போலிருக்குமே. அந்த காலங்களிலேயே கொரிந்து பட்டணத்திலேயே பெண்கள் விடுதலை இயக்கம் ஒன்று செயல்பட்டு கொண்டிருந்திருக்கிறது. அது தவறான திசையை நோக்கி போய்கொண்டிருந்தது. எனவே பவுல் சொல்கிறார், ஆண்கள் தங்கள் தலையை மூடிக்கொள்ளக்கூடாது, ஆனால் பெண்கள் தங்கள் தலையை மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இங்கே ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்கிற போதாவது என்று சொல்லும்பொழுது எந்த ஸ்திரீயும் என்ற வார்த்தையையும் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் பொது இடங்களிலே பெண்கள் ஊழியம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. சிலர் பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். தேவன் அவர்களுக்கு தாளந்தை கொடுத்திருப்பார் என்றால் அதை கர்த்தருக்காக அவர்கள் பயன்படுத்தலாம். சில பெண்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் குடும்பத்திலே செய்ய வேண்டிய பொறுப்பை நிறைவேற்றி பின்னர் கர்த்தருடைய ஊழியத்தையும் அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். பலர் வேதவசனங்களை மிக சிறப்பாய் போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளிலே வாலிபர் கூட்டங்களையும் சிறுவர் கூட்டங்களையும் மிக பொறுப்பாக ஆத்ம பாரத்தோடும் கரிசனையோடும் வழிநடத்துவது சகோதரிகளாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நாம் செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 11:6 பாருங்கள், ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிறைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள். குறைந்த பட்டணத்திலே தலை மூடப்படாத ஒரு பெண் பரஸ்திரீ என்பதை எளிதாக கண்டுகொள்ளலாம். அவர்களிலே பலர் தலையிலே முடியை முழுவதும் சிறைத்திருப்பார்கள். அங்கே இருந்த கோவிலிலே உபச்சார தொழிலுக்காக பயன்படுத்தப்பட்ட பெண்களும் அவ்வாறு தலையை முழுவதுமாக சிறைத்திருந்தார்கள். குறைந்து திருச்சபையில் இருந்த சில பெண்கள், எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு அதிகாரம் உண்டு, எனவே நாங்கள் தலையை மூடிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றார்கள். ஆனால் பவுல் என்ன விவரிக்கிறார்? இவ்வாறு அவர்கள் பேசக்கூடாது. முக்காடிட்டுக் கொள்ளுதல் தாழ்மையை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. மனிதனுக்கு முன்பாக தாழ்மையல்ல, தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி பணிகிறதை வெளிப்படுத்துகிறது. இதை குறித்து இன்னும் சில வேத பகுதிகளிலே இன்னும் சற்று விபரமாக நாம் புரிந்து கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 2:8-10 வரை பாருங்கள், அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இங்கேயும் பெண்கள் முன்னாலே நின்று கரங்களை உயர்த்தி ஆராதனையிலே முக்கியமான பங்கெடுத்து கொண்டிருப்பார்கள் என்றால் மரியாதையோடு கூட நின்று அதை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பாக தங்களை ஒரு கவர்ச்சி பொருளாக்கக்கூடாது என்பதற்காக பவுல் தெளிவாக கூறுகிறார். பெண்களை குறித்து வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மற்றும் ஒரு பகுதியையும் இந்த இடத்திலே நாம் கவனிப்பது நல்லது. 1 பேதுரு 3:1 3-4 சற்றே கவனியுங்கள். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. தேவன் சொல்கிற காரியம் என்னவென்றால், கணவனை தன் பக்கமாக ஈர்க்க அவள் பயன்படுத்தும் காரியங்களை கொண்டு கர்த்தருக்கு நேராய் அவனை இழுக்க முடியாது. இவ்வாறு சொல்வதனாலே தனது கணவன் பார்க்கும் பொழுது அவள் நன்றாக இருக்கக்கூடாது என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் மாம்ச பிரகாரமாக தனது கணவனை கவருவதனாலே அவனை கர்த்தருக்காக அவள் ஆதாயப்படுத்த முடியாது. பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக தோன்றிய சிலரை குறித்தும் நாம் வேதத்திலே பார்த்திருக்கிறோம். ஏசபேல், எஸ்தர், சலோமி இவர்கள்தான். தேவ பக்தியுள்ள பெண்களின் பட்டியலையும் நாம் பார்க்கிறோம். சாராள், தெபோராள், அன்னாள், அபிகாயில், இயேசுவின் தாயாகிய மரியாள். இந்த பேதுரு எழுதின நிருபத்திலே கணவன்மாருக்கும் சில வார்த்தைகளை அவர் சொல்கிறார். கவனியங்கள். 1 பேதுரு 3:7 அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடைவராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே அவர்களுடைய ஜபத்திற்கு தடை இருக்கிறது. கணவனும் மனைவியும் சமாதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி இணைந்து முழங்கால் படியிட்டு ஜபிக்க முடியும்? பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்தில் எப்படி? இப்பொழுது மீண்டுமாக பவுல் அப்போஸ்தலன் 4 சொன்ன ஆண்களுக்கான அந்த அடிப்படை கொள்கையை குறித்து பேசுகிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 11:7-9 புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாயிருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாயிருக்கிறாள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆதியாகமம் 2 நாம் பார்க்கிறது போல ஒரு பெண்ணானவள் ஒரு கணவனுக்கு உதவிகரமாயிருக்க வேண்டும். மனிதனின் மறுபாதி அவள் என்று சொல்லலாம். குறிப்பிட்ட பணிக்காக தேவன் குறிப்பிட்ட தாளந்து கொடுக்காத மற்ற எல்லா ஆண்களுமே அவர்களுக்கென்று தேவன் ஏற்படுத்திய பெண்ணை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் முழு மனிதர்கள் ஆகிறார்கள். 1 கொரிந்தியர் 11:10 ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். இங்கே தூதர்களை குறித்து ஒரு குறிப்பை பார்க்கிறோம். இதை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை. இங்கே இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், தேவனுடைய சிருஷ்டிகளாகிய தூதர்கள் எல்லாரும் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார்கள், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த சிறிய உலகத்திலே ஒரு மேடையிலே நாம் எல்லாரும் வாழ்கிறோம். தேவனுடைய மற்ற சிருஷ்டிகள் எல்லாம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நம்மை பார்க்கும்பொழுது தேவனுடைய அன்பை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஏன் தெரியுமா? தேவனுடைய அன்புக்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல என்பது அவர்களுக்கு தெரியும். இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் அவருக்கு விரோதமாய் கலகம் செய்கிறபடினாலே நாம் எல்லாரும் பரிபூரணமாக அழிக்கப்பட்டு விடுவோம் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் நம்மை அழிக்கவில்லை, அவர் நம்மை நேசிக்கிறார். கிருபையினாலே அவர் நம்மை ரட்சிப்பது அவருடைய அன்பின் வெளிப்பாடு. இப்படிப்பட்ட தேவனின் கிருபையையும் பொறுமையையும் பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். 1 கொரிந்தியர் 11:11 ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஒரு பெண்ணானவள் தன் கணவனை பற்றி கொள்வதே அவளுக்கு பலன். புருஷனும் தன் மனைவியை பற்றி கொள்வதே அவனுக்கும் பலன். அதுவே அவனை ஒரு மனிதன் என்று காட்டுகிறது. இது தேவனுடைய திட்டப்படி குடும்ப உறவை விவரிக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே தேவன் திட்டமிட்ட அன்பு, ஐக்கியம், உறவு இல்லாமல் போகுமென்றால் தேவனுடைய சித்தம் அங்கே நிறைவேற்றப்பட முடியாது. 1 கொரிந்தியர் 11:12 ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான். சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஸ்திரீயானவளும் புருஷனும் பிரிக்க முடியாதவர்கள். புருஷன் இல்லாமல் ஸ்திரீ இல்லை, ஸ்திரீ இல்லாமல் புருஷன் இல்லை. எனவே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒருவர் இல்லாமல் ஒருவர் விடுதலை வாழ்க்கையை குறித்து பேசுவார்கள் என்றால் அது முட்டாள்தனமானது, அவர்களிலே ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பது தெளிவாகிறது. புருஷருக்கு மனைவி வேண்டும், மனைவிகளுக்கு புருஷர் வேண்டும். மகிமையான குடும்ப உறவிலே இதுதான் உண்மையான சுயாதீனம். 1 கொரிந்தியர் 11:13. ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாயிருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். ஒரு பெண் முன்னாலே நின்று கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுதோ ஜெபிக்கும் பொழுதோ அல்லது பாடல்களை நடத்தும் பொழுதோ அவள் தன்னை நோக்கி மக்கள் கூட்டத்திலே யாரையும் ஈர்க்கக்கூடாது. எல்லாரையும் கவரும் வண்ணமாக அவள் உடை உடுத்துவதோ முன்னாலே நின்று செயல்படுவதோ தகாதது. 14. புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாயிருக்கிறது என்றும். இக்காலங்களிலே தலைமுடியை நீளமாய் வளர்க்கிற ஆண்கள் வாழ்க்கையிலே எந்த நோக்கமும் அர்த்தமும் இருப்பது போல தெரியாது. இங்கே பவுல் அதை குறித்து சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார் கவனித்தீர்களா? புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்று சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா என்று கேட்கிறார். இதை குறித்து பழைய பாட்டிலே ஒரு உதாரணம் இருக்கிறது. ஒருவன் கர்த்தருக்கென்று தன்னை பிரத்யேகப்படுத்திக் கொள்ளும் பொழுது நசரைய விரதம் இருந்தவர்கள் தலைமுடியை கத்தரித்துக் கொள்ளவில்லை. இதன் பொருள் என்னவென்றால், ஒரு நசரேயன் கர்த்தருக்காக எந்த வெட்கமான காரியங்களையும் சகித்து கொள்ள ஆயத்தமானவனாய் இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்துகிறது. கவனித்தீர்களா? அந்த நாட்களிலே கூட ஆண்கள் நீண்ட தலைமுடியை வைத்திருந்தது கனவீனமான ஒரு காரியமாகவே கருதப்பட்டது. 1 கொரிந்தியர் 11:15. ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாயிருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளே சுயாதீனம் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பது உண்மைதான். நீள முடி வைத்திருக்கிறவர்கள் ஏன் வைத்திருக்கிறார்கள் என்ற குறிக்கோளை விட நீண்ட முடி பெரிய காரியமல்ல. நீண்ட முடி வைத்திருக்கிறவர்கள் கலகம் செய்யும் எண்ணத்தோடு அவ்விதமாய் வளர்க்கிறார்கள். அதே போல கலகம் செய்கிறவளாகவே பெண்களும் தலைமுடியை வெட்டி கொள்கிறார்கள். இந்நாட்களிலே ஒழுக்கத்தின் மதிப்பு தலைகளாய் போய்கொண்டிருக்கிறது. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதில்லை. எது அதிகம் முக்கியம் அற்றதோ அதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. எல்லாமே ஒரு அளவுக்கு மிஞ்சி செல்லும் பொழுது வினோதமான குணநலன்களை உடையவர்களாய் மனிதர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். இங்கே பவுல் விவரிக்க விரும்புவது என்னவென்றால், முடி அலங்காரமோ உடை அலங்காரமோ முக்கியமானதல்ல. எனவே அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், 1 கொரிந்தியர் 11:16. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கமில்லை என்று அறிய கடவன். வாக்குவாதம் செய்தால் எல்லாவற்றையும் குறித்து வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய சபையானது வாக்குவாதம் செய்வதிலே தன்னுடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது என்பதை கூறுகிறார். முக்கியமான காரியம் வெளி அலங்காரம் அல்ல, உள்ளான மனிதன். பழைய சுபாவமே முடிவெட்டப்பட்டதாயும் நல்வுடை தரித்ததாயும் மாற வேண்டுமே ஒழிய உடை அலங்காரத்தினாலே நம்முடைய சாட்சியை மாற்ற முடியாது. நாம் இயேசு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளும்போது நம்முடைய பழைய மனுஷ சுபாவமானது பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டிற்குள்ளே வருகிறது. எனவே நாம் எந்த நிறத்திலே உடை அணிகிறோம், எப்படிப்பட்ட உடை அணிகிறோம் என்பதை விட நாம் உள்ளான மனிதனிலே கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு இருக்கிறோமா, நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியும் எப்படி இருக்கிறது என்பதே முக்கியம். இங்கே பவுல் சொல்லும்பொழுது நான் எந்த காரியத்தை குறித்தும் கட்டளை கொடுக்கவில்லை என்கிறார். தனது பார்வைக்கு நலமானதையே அவர் சொல்கிறார். ஒரு கிறிஸ்தவனின் வாழ்விலே அவன் கவனிக்க வேண்டியது அவனுடைய சுயாதீனம் அல்லது அவனுடைய சுதந்திரம். அது மற்றவர்களை பாதிக்கக்கூடாது, அவனுடைய சாட்சியை அது பாதிக்கக்கூடாது, மற்றவருடைய சாட்சியையும் அது பாதிக்கக்கூடாது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவே செய்ய வேண்டும். எதை செய்யும் பொழுதும் மற்றவர்கள் அதன் மூலம் பக்தி விருத்தி அடைவார்கள் என்றால் நாம் அதை செய்ய வேண்டும். இளைய விசுவாசிகள் மனம் நொந்து போவதற்கு இடறி போவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது.
பாவம் மன்னிப்பின் சுவிசேஷத்தை 100க்கு மேற்பட்ட மொழிகளில் இந்தியா முழுவதும் எடுத்து செல்லும் எமது மீடியா பணியில் உங்கள் பங்குகளையும் வரவேற்கிறோம்.
தொடர்ந்து வரும் பகுதியிலே கர்த்தருடைய ராப்போஜனத்தை குறித்து அவர் பேசுகிறார். இப்பொழுது ஒரு புதிய கருத்தை குறித்து சிந்திக்க துவங்குகிறோம். முடியை குறித்தும் உடையை குறித்தும் பேசிய நாம் இப்பொழுது கர்த்தருடைய மேஜையை குறித்து பேசப் போகிறோம். இது தேவனோடு உள்ள உறவிலே ஒரு பரிசுத்தமான ஒரு காரியம். இன்றைக்கு திருச்சபைகளிலேயும் அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ள ஒரு காரியம். எனவே பல இடங்களிலே கர்த்தருடைய ராப்போஜனத்தை ஆசரிக்கும் பொழுது அது ஒரு தேவ தூஷணமாகவே இருக்கிறது. பவுல் என்ன சொல்கிறார்? நாம் எப்படி கர்த்தருடைய போஜனத்தை ஆசரிக்கிறோம் என்பதை குறித்து தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்று கூறுகிறார். ஏனென்றால் கொரிந்து சபையிலே அவர்கள் கர்த்தருடைய ராப்போஜனத்தை தகாத விதமாய் அனுசரித்ததினாலே சிலர் வியாதிப்பட்டார்கள், சிலர் மரித்தும் போய்விட்டார்கள். ஒரு சிறந்த ஆராதனையின் வெளிப்பாடு கர்த்தருடைய ராப்போஜனம். ஆனால் கொரிந்து பட்டணத்திலே அது மிகவும் தாழ்ந்த ஒரு நிலைமைக்கு போய்விட்டது. சொல்லப்போனால் அதனாலே அவர்கள் தேவ தூஷணம் செய்து கொண்டிருந்தார்கள். சிலர் இந்த கர்த்தருடைய ராப்போஜனத்தை குறித்து சொல்வதை ஆவிக்குரிய பகுதியிலே சேர்ப்பார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அவருடைய மனுஷீகமான காரியங்களை சுட்டிக்காட்டி எழுதும் பொழுதே இதையும் குறிப்பிட்டிருக்கிறார். 4 சுவிசேஷங்களிலே கர்த்தர் ராப்போஜனத்தை நிறுவியதை குறித்து நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நிருபங்களிலேயும் நாம் பார்க்கலாம். மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், எந்த ஒரு இடத்திலேயும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று கூறவில்லை. ஆனால் அவருடைய மரண நாளை எல்லா விசுவாசிகளும் நினைவு கூற வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். பவுல் அப்போஸ்தலன் கர்த்தருடைய ராப்போஜனத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். பாருங்கள், 23 அவர் சொல்லும்பொழுது, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி கர்த்தராய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து என்று துவங்குகிறார். பவுல் அப்போஸ்தலன் கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற நேரடி வெளிப்பாடு. 1 கொரிந்தியர் 15:3, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தை குறித்த நேரடி வெளிப்பாட்டை பெற்றிருந்தார். கர்த்தருடைய ராப்போஜனத்தை குறித்தும் ஒரு நேரடி வெளிப்பாட்டை பெற்றிருந்தார். ஞாபகம் இருக்கிறதா? பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களோடு மேல் வீட்டறையில் இருந்த பொழுது அங்கே தங்கியிருக்கவில்லை. கொரிந்து பட்டணத்திலே அன்று நடைபெற்ற காரியங்களுக்கும் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலே நடைபெறுகிற காரியங்களுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாவிட்டாலும் மிக உன்னதமான ஒரு அடிப்படை கொள்கையை அவர் விவரிக்கிறார். அந்நாட்களிலே கர்த்தருடைய ராபோஜனத்தை ஆசரிக்கும் முன்னதாக ஒரு விருந்து போன்ற வைபவம் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, அனுதினமும் அது நடைபெற்றிருந்திருக்கிறது. அப்போஸ்தலர் 2:46-47, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லா இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். 2வது நூற்றாண்டிலே அத்தேனை பட்டணத்திலே வாழ்ந்த ஒரு தத்துவ ஞானி அந்த பகுதியிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்களை குறித்து இவ்வாறு எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலையிலேயும் காலை வேளையெல்லாம் தேவன் அவர்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக அவரை துதித்து ஸ்தோத்தரிப்பார்கள். அவர்களுள் நீதிமான் யாராவது மரித்து போனால் மிக அதிகமாக மகிழ்ச்சி அடைந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவார்கள். ஒரு குழந்தை மரிக்க நேரிடும் என்றால் அந்த குழந்தை பாவமில்லாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று விட்டது என்று தேவனை துதிப்பார்கள். இவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். திருச்சபையின் அங்கத்தினராக இல்லாத 2வது நூற்றாண்டிலே வெளி உலகத்திலே உள்ள ஒரு மனிதன் திருச்சபை குறித்து எழுதிய வார்த்தைகள் தான் அது. கொரிந்து திருச்சபையிலே கர்த்தருடைய ராபோஜனத்தை கடைபிடிக்கும் பொழுது ஒரு ஐக்கிய விருந்தையும் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். மேல் வீட்டறையிலே நடந்தது பஸ்கா பண்டிகையின் ஒரு ஆசரிப்பு தான். பஸ்கா பண்டிகையின் ஆசரிப்பை அவர்கள் நிறைவு செய்த பின்னர் அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்திருக்கிறார். பண்டிகையின் விருந்து முடிவடையும் சமயத்திலே அதை அவர் ஏற்படுத்தினார். புதிய ஒரு காரியத்தை செய்தார். ஒரு வெண்கலத்தை கொண்டோ பளிங்கி கல்லை கொண்டோ அவர் செய்யவில்லை. சாதாரண உணவுப் பொருளை கொண்டு அதை அவர் ஏற்படுத்தினார். இப்பொழுது கூட திருச்சபைகளிலும் சரி, மற்ற வெளி கழகங்களிலும் சரி, வங்கிகளிலானாலும் சரி, காப்பீட்டு கழகங்களிலானாலும் சரி, பங்குதாரர்கள் ஒன்று கூடி வரும்பொழுது ஐக்கிய நேரங்களிலே விருந்து ஒழுங்கு செய்கிறார்கள். திருச்சபையிலே நடைபெறும் விருந்துகளை குறித்தும் பலர் குறை கூறுவதற்கு காரணம், சரீரப்பிரகாரமான மனிதனை குறித்து மட்டுமே அந்த விருந்திலே அக்கறைப்பட்டு கொள்ளப்படுகிறது. ஆதி திருச்சபையிலே இந்த ஐக்கிய விருந்து இருந்தது. ஆனால் அவர்கள் அதை அன்பின் விருந்து என்று அழைத்தார்கள். அது திருச்சபையின் ஐக்கியத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. திருச்சபையின் ஐக்கியமானது கொய்னோனியா என்று அழைக்கப்பட்டது. இவ்வாறு கிறிஸ்தவ சமுதாயமாக அவர்கள் கூடும் பொழுதும் அதிலே கர்த்தருடைய இராப்போஜனத்தை அனுசரித்தார்கள். ஆனால் எப்பொழுதுமே கர்த்தருடைய இராப்போஜனத்திற்கு முன்னதாக அங்கே உண்மையான ஒரு அன்பின் ஐக்கிய விருந்து இருந்தது. பின்னான காலங்களிலே அது தனித்தனியாக பிரிக்கப்பட்டு விட்டது. இந்நாட்களிலே நாம் கர்த்தருடைய இராப்போஜனத்திற்கு முன்னதாக எந்த ஒரு ஐக்கிய விருந்தையும் நாம் ஆசரிக்கிறதில்லை. இருந்தாலும் கொரிந்து பட்டணத்திலே நடைபெற்ற அந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் உண்டு. கவனியுங்கள், 1 கொரிந்தியர் 11:17, உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் கூடி வருதல் நன்மை கேதுவாயிராமல் தீமை கேதுவாயிருக்கிறது. உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். ஏனென்றால் மேலான உன்னதமான ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக கூடி வர வேண்டிய அவர்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட ஒரு அன்பும் ஐக்கியமும் கூடி வருதலும் இல்லாமல் போய்விட்டது. வசனம் 18 பாருங்கள். முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். அங்கே விசுவாசிகள் கூடி வரும் பொழுது அவர்களுக்குள்ளே அடிப்படையாக இருக்க வேண்டிய ஐக்கியம் இல்லை, அங்கே பிரிவினைகள் தான் இருந்திருக்கின்றன. கர்த்தருடைய இராப்போஜனத்திலேயும் அவர்களுக்குள்ளே உள்ள பிரிவினையையே பெரிதுபடுத்தினார்கள். இன்றைக்கும் சில திருச்சபைகளிலே மனதிலே பிரிவினையோடு வாழுகிறவர்கள் இணைந்து தெருவிருந்து எடுக்கிறதில்லை, அல்லது இந்த ஊழியர் இந்த ஊழியத்திலே இருந்தால் நான் தெருவிருந்து எடுக்கிறதில்லை என்ற எண்ணம் கொள்கிறவர்களும் உண்டு. திருவிருந்தை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தியதின் நோக்கத்தையே அறியாமல் தங்களுக்குள் உள்ள பிரிவினைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 11:19 பாருங்கள், உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. திருச்சபைகளுக்குள்ளே ஏன் பிரிவினை ஏற்படுகிறது? ஏன் அதை தேவன் அனுமதிக்கிறார்? கவனியுங்கள், இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளே அவிசுவாசிகள் அநேகர் இருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளிலே பெரும்பான்மையானவருக்கு இரட்சிப்பின் நிச்சயமில்லை. அவர்கள் அந்த திருச்சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களை அடையாளம் கண்டுகொள்வதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லலாம். மார்க்க பேதங்கள் என்று சொல்லும்பொழுது தவறான போதனைகளை குறிக்கிறது. ஒரு தவறான காரியத்தை குறித்து கூட்டம் கூடுகிறவர்கள், உண்மையாய் சத்தியத்தை அறியாதவர்கள், உண்மையாய் சத்தியத்தை விசுவாசியாதவர்கள் என்பதை எளிதில் அடையாளம் கண்டுகொள்ளலாம். பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய திருச்சபை எப்படி இருக்கிறது? அந்த திருச்சபையிலே நம்முடைய பங்கு எப்படி இருக்கிறது என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். தேவனுடைய திட்டத்தின்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்து தலையாய் இருக்க வேண்டும். குடும்பம் ஒழுங்கும் கிரமமாய் நடைபெறும்படியாக புருஷன் குடும்பத்திலே தலைவராயிருந்து செயல்பட வேண்டும். பெண்ணானவள் கர்த்தர்கூலியம் செய்யும் போதும் தன்னை நோக்கி மக்களை ஈர்க்கிறவராக அல்ல, யாருக்கும் இடையூறாக அல்ல, அமைதலோடும் அடக்கத்தோடும் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். எனக்கு சுயாதீனம் இருக்கிறது என்று சொல்லி மற்றவர்களுக்கு விரோதமாய் கலகம் செய்யும் எண்ணத்தோடு கூட முடியை வளர்ப்பதிலேயோ அல்லது முடியை வெட்டுவதிலேயோ அல்லது மற்ற செயல்களிலேயோ ஈடுபடாமல் எதை செய்தாலும் நாம் அதை கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்ய நம்மை அர்ப்பணித்தவர்களாயிருக்க வேண்டும். திருச்சபையிலே ஐக்கிய நேரங்களிலே அன்பே ஐக்கியத்தின் அடிப்படையாக இருக்க வேண்டுமே ஒழிய போட்டிகள் பொறாமைகள் ஐக்கியத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட எந்த காரியமாவது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு திருச்சபையின் ஆசீர்வாதங்களுக்கு நாம் தடையாக இருப்போம் என்றால் நம்மை தாழ்த்தி ஆண்டவரை சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமான வழிகளிலே நடக்க நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறவங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தின உங்களுடைய சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வசனங்கள் சொல்லும் அடிப்படை சத்தியங்களை உணர்ந்து உம்முடைய விருப்பத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படிய உதவி செய்தரலும். எங்களுடைய திருச்சபைகளிலும் ஐக்கிய நேரங்கள் கர்த்தருக்குள்ளே ஆனந்த நேரங்களாக இருக்கட்டும். சரீரத்திற்காக மட்டும் உணவு பெற்றுக்கொள்ளும் ஒரு நேரமாக அல்ல, கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஒரு நேரமாக இருக்கட்டும். எல்லா விதமான பிரிவினைகளையும் தனித்தனி குழுக்களையும் கூட்டங்களையும் எங்களுடைய திருச்சபைகளை விட்டு அகற்றி அன்பும் ஐக்கியமும் எப்பொழுதும் நிலைத்திருக்க நீரே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சியில் மார்க்க பேதங்கள் என்ற வார்த்தை எதை குறிப்பதாக கூறப்பட்டுள்ளது? இன்றைய நிகழ்ச்சியில் மார்க்க பேதங்கள் என்ற வார்த்தை எதை குறிப்பதாக கூறப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ, தவறான போதனையை. ஆப்ஷன் பி, தவறான ஐக்கியத்தை. ஆப்ஷன் சி, தவறான அடையாளத்தை.
இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஒரு பெண் தன் கணவனை பற்றிக்கொள்வதே அவளுக்கு பலன். புருஷன் தன் மனைவியை பற்றிக்கொள்வதே அவனுக்கு பலன். அதுவே அவனை ஒரு மனிதன் என்று காட்டுகிறது. பெண்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது தன்னை நோக்கி மக்களை ஈர்க்கிறவர்களாக அல்ல, ஆமைதலோடும் அடக்கத்தோடும் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20.